நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. மார்ச் மாதம் 24 தேதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும், பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இலங்கையில் புதிய அரசியல் சாசனம் எழுதப்படுவதற்கு முன்னரே தமிழர்களுக்கு பாதகமான செயல்பாடுகள் நடைபெறுவதாக வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் குற்றம் சாட்டியுள்ளவை.
அரசியல் யாப்பு வருவதற்கு முன்னரே எங்களுக்கு பாதகமான சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். இப்பேற்பட்ட பாதகமான நடவடிக்கைகளை உடனே நிறுத்த வேண்டும். பரந்த அளவிலான அதிகார பரவல் தமிழ் பேசும் மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும்.
தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் மக்கள் நல கூட்டணிக்கும் இடையே தொடரும் வார்த்தை போர்
பூஜ்யத்திலிருந்து தான் கணக்கே ஆரம்பிக்கும். இந்த பூஜ்யத்துக்காக ஏன் இப்படி போய் தவமா தவம் கிடந்தாங்க? கோயம்பேடு கேப்டன் ஆபீஸ்லயும் வீட்லயும் இந்த பூஜ்யத்துக்காக ஏன் தவம் கிடந்தாங்க? அவங்களுக்கு எல்லாம் நான் நேரத்தை வீணாக்க விரும்பல.
கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ள மு க அழகிரி இன்று திமுக தலைவர் கருணாநிதியை சந்தித்து பேசியுள்ளவை. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையேயான கடல் வழி பாலம் அமைக்கப்படும் என்று இந்தியா கூறுவதை இலங்கை பிரதமர் மறுத்துள்ளது உட்பட இன்ன பிற தகவல்கள் கேட்கலாம். முதலாவதாக செய்தி அறிக்கை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
முன்னாள் பொஸ்னிய சேர்பிய தலைவர் ராதுவான் கராச்சிக்கு 40 சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. 1990களில் நடந்த பொஸ்னிய போரில் இனப்படுகொலை, மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்கள் உட்பட பல்வேறு குற்றங்களை புரிந்ததாக அவர் மீது தொடரப்பட்ட விசாரணைகளின் இறுதியில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது.
Finds you, Radovan Karadzic, not guilty of count 1, genocide. Guilty of the following counts. Count 2.
இனச்சுத்திகரிப்பு கொள்கையை கடைபிடித்ததாகவும், அதனால் ஆயிரக்கணக்கான செர்பியர் அல்லாதவர்கள் வாழ்விடங்களை விட்டு வெளியேற்றப்பட்டதாகவும், 30,000 முஸ்லிம்கள் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் கடந்த வருடம் நவம்பர் மாதம் நடத்தப்பட்ட தாக்குதலுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான சலா அப்துல் சலாமை பிரான்சுக்கு நாடு கடத்துவதை நிறுத்துவதற்காக தான் தொடர்ந்தும் வாதிடப்போவதில்லை என அவரது வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். சலா அப்துல் சலாம் என்ற சந்தேக நபர் கடந்த வாரம் பெல்ஜியத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். இதனிடையே பெல்ஜியத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் தொடர்பில் தனக்கு எதுவும் முன்கூட்டியே தெரிந்திருக்கவில்லை என சலா அப்துல் சலாம் தன்னிடம் கூறியதாக அவர் சார்பில் வாதிடும் வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார்.
சிரியாவிலிருந்து திரும்பி வரும் இஸ்லாமிய அரசு ஜிஹாதிகளிடமிருந்து முன்னப்போதும் இல்லாத அளவு அச்சுறுத்தலை ஐரோப்பா எதிர்கொள்வதாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் சட்ட அமலாக்கத்துறை நிறுவனமான ஈரோப்போலின் இயக்குநர் எச்சரித்துள்ளார்.
It's more extensive perhaps than we first feared. Europol is working hand in glove with the Belgian and French authorities.
ஐரோப்பாவில் 5,000 பேர் கடும்போக்கு மயமாக்கப்பட்டுள்ளதாக சந்தேகப்படுகிறது என ராப் வெயின்ரைட் பிபிசிக்கு தெரிவித்தார். இஸ்லாமிய அரசு குழுவின் புதிய தந்திரோபாயம் ஒன்றின் பகுதியாக அவர்கள் மேற்கத்திய நாடுகள் மீது தாக்குதல் நடத்தலாம் என அவர் மேலும் தெரிவித்தார். இந்த அச்சுறுத்தல் குறித்து கலந்துரையாடுவதற்கு ஐரோப்பிய நாடுகளின் உள்துறை மற்றும் நீதித்துறை அமைச்சர்களும் பிரசல்ஸில் அவசர மாநாடு ஒன்றை கூடியுள்ளனர்.
ஈராக்கின் வடக்கில் உள்ள மோசூல் நகரை மீள கைப்பற்றுவதற்கான முதற்கட்ட தாக்குதலை தமது படையினர் துவங்கியுள்ளதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாதிகள் மோசூல் நகரை 2 முன்னர் கைப்பற்றியிருந்தனர். அமெரிக்க கூட்டுப்படையினர் போர் விமானங்களின் உதவியுடன் நகரை அண்டியுள்ள கிராமங்களிலிருந்து தீவிரவாதிகளை வெளியேற்றும் நடவடிக்கையை தமது படையினர் மேற்கொண்டு வருகின்றனர் என ஈராக்கிய ராணுவம் ஒரு அறிக்கையின் மூலம் தெரிவித்துள்ளது. இந்த ராணுவ நடவடிக்கையில் குர்திஷ் பெஷ்மெகா படையினர் ஈடுபட்டிருப்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லை என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஈராக்கிய ராணுவம் இதுபோன்ற தாக்குதல்கள் தொடர்பில் ஏற்கனவே அறிவித்திருந்ததுடன் அவற்றில் பெரும் தாக்கம் இருக்கவில்லை எனவும் அவர்கள் கூறியுள்ளனர்.
சிரியாவின் நகரமான பல்மைராவின் ஒரு ஓரத்தை சிரியாவின் அரச படைகள் மீள கைப்பற்றியுள்ளதாக அந்த நாட்டு அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. பண்டைய இடிபாடுகளுக்காக உலக புகழ்பெற்ற இந்த நகரம் கிட்டத்தட்ட ஓராண்டாக இஸ்லாமிய அரசு ஆயுததாரிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அந்த பகுதியிலிருந்து எந்த சுயாதீன தகவலும் வரவில்லை. ரஷ்யாவின் வான் தாக்குதல் ஆதரவுடன் அந்த நகரை மீள கைப்பற்றுவதற்கான முயற்சியில் ராணுவம் பெரிய தாக்குதல் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது.
இஸ்ரேலிய படை சிப்பாய் ஒருவர் பாலஸ்தீனியர் ஒருவரின் தலையில் சுடும் காட்சி பதிவான வீடியோவை மனித உரிமைகளுக்கான ஆர்வலர் ஒருவர் வெளியிட்டுள்ளார். துப்பாக்கிச் சூட்டுக்குள்ளானவர் காயங்களுடன் மயங்கி கீழே விழுந்து அசைவில்லாமல் இருக்கும் காட்சி அந்த வீடியோவில் பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் நடந்தவுடனேயே பாலஸ்தீனம் மரணத்தை அறிவித்துள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் நகரான ஹெப்ரோனில் வைத்து இஸ்ரேல் படையைச் சேர்ந்த ஒருவரை கத்தியால் குத்தி காயப்படுத்திய இருவரில் தற்போது கொல்லப்பட்டவரும் ஒருவராவார்.
செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கையில் புதிய அரசியல் சாசனத்தை உருவாக்குவது தொடர்பிலான நடைமுறைகள் தொடங்கி நாட்டின் பல பகுதிகளில் நடைபெற்று வருகின்றது. அரசால் அமைக்கப்பட்ட குழுவினர் பல்தரப்பிடமிருந்து கருத்துக்களை கேட்கும் செயல்பாடுகளில் ஈடுபட்டுள்ளார்கள். அரசியல் கட்சிகளும் தம்மிடையேயான விவாதங்களில் ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் நாட்டின் புதிய அரசியல் சாசனம் எழுதப்படுவதற்கு முன்னரே தமிழ் மக்களுக்கு பாதகமான சில நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன என்று வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் இன்று தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கை அரசாங்கம் கொண்டு வரவுள்ள புதிய அரசியலமைப்பின் மூலம் இனப்பிரச்சினைக்கு ஓர் அரசியல் தீர்வுக்கான வழி ஏற்படும் என்ற நம்பிக்கை துளித்துள்ள போதிலும் அதற்கு முரணான நடவடிக்கைகளே அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக வடமாகாண முதலமைச்சர் விக்னேசன் அவர்கள் கவலை வெளியிட்டிருக்கின்றார்.
நாங்கள் அதிகார பகிர்வை தான் வேண்டி நிற்கின்றோம். வடகிழக்கு மாகாணத்து மக்கள் தங்களுடைய வருங்காலத்தை தாங்களே தீர்மானித்து நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே இருக்கின்றார்கள். அதற்கேற்றவாறு அரசியல் யாப்பிலே மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும். ஆனால் அரசியல் யாப்பு வருவதற்கு முன்னரே எங்களுக்கு பாதகமான சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். இப்பேற்பட்ட பாதகமான நடவடிக்கைகளை உடனே நிறுத்த வேண்டும். பரந்த அளவிலான அதிகார பரவல் தமிழ் பேசும் மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அதன் அடிப்படையிலே இந்த நாட்டின் பிரச்சனைகளை நாங்கள் தீர்க்கக்கூடியதாக இருக்கும். அதற்கு நாங்கள் கூறும் பரிகாரம் சமஷ்டி அரசு. சமஷ்டியை பற்றி சிங்கள மக்கள் பிழையான தகவல்களை பெற்று வந்திருக்கின்றார்கள். அதற்கு ஏற்றவாறு அரசியல்வாதிகள் அவர்களுடைய மனதை மாற்றிக்கொண்டு வந்திருக்கின்றார்கள். உலகத்திலே சமஷ்டி முறையிலே இருக்கும் அத்தனை நாடுகளும் பிரியாமல் ஒருங்கிணைந்து ஒருமித்து ஒன்றாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவாக இருந்தா என்ன, கனடாவாக இருந்தா என்ன, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆக இருந்தா என்ன, சுவிட்சர்லாந்தாக இருந்தா என்ன, அங்கு எல்லாம் அடிப்படை வந்து சமஷ்டி கருத்துக்கள். அந்த கருத்துக்களை நாங்கள் வெவ்வேறு விதமாக அர்த்தம் பண்ணி செய்தாலும் அந்த சமஷ்டி அடிப்படை தான் எங்களுக்கு ஒரு தீர்வை கொண்டு வரும் என்பது எங்களுடைய ஆசையாத நம்பிக்கை
என்றார் விக்னேஸ்வரன் அவர்கள். அண்மையில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களின் தலைமையில் நடைபெற்ற மாகாண முதலமைச்சர்களுக்கான கூட்டத்திற்கு வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் செல்லவில்லை. இனப்பிரச்சினைக்கு ஒரு அரசியல் தீர்வு காண்பதற்கும் இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கம் ஏற்படுவதற்கும் அவசியமான தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை, காணாமல் போனோர் தொடர்பில் பொறுப்பு கூறுதல் என்பவற்றை இழுத்தடிப்பதுடன் யுத்தம் முடிவுக்கு வந்து 6 வருடங்களாகிவிட்ட போதிலும் வடக்கு கிழக்கிலிருந்து இராணுவத்தை வெளியேற்றாமல் தமிழ் பிரதேசங்களில் புதிய சிங்கள குடியேற்றங்களுக்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புக்கு முரணான வகையில் அரசாங்கம் செயற்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. முதலமைச்சர்களுக்கான கூட்டத்தில் கலந்து கொண்டு வடமாகாண முதலமைச்சர் விக்னேசன் அவர்கள் இந்த விடயங்கள் குறித்து ஜனாதிபதியின் நேரடி கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கலாம், ஆனால் அதனை செய்ய அவர் தவறிவிட்டார் என்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் முதலமைச்சர்களின் கூட்டத்தில் ஏன் கலந்து கொள்ளவில்லை என செய்தியாளர்கள் வடமாகாண முதலமைச்சர் அவர்களிடம் வினவினார்கள்.
முதலமைச்சர்களுடைய கூட்டத்திலே நான் பங்கு பெற்றதற்கு வேற எந்த அரசியல் காரணமும் இல்லை. எனக்கு சுகம் இல்லாததால், என்னுடைய கால் நீங்கி செல்லுலைட்டிஸ் இருப்பதால் என்னால் போக முடியாத காரணத்தினால் தான் நான் போகவில்லையே ஒழிய வேற எந்த அரசியல் காரணமும் இருக்கவில்லை. நான் சுகதேகியாக இருந்திருந்தால் கட்டாயம் சென்றிருப்பேன். ஆனால் இதனை நான் அவர்களுக்கு விளக்கப்படுத்தி கடிதமும் அனுப்பியிருக்கின்றேன். வேறு எந்த காரணமும் இல்லை
என்றார் வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். அரசு மற்றும் அரசு அதிகாரிகளின் செயல்பாடுகள் குறித்த தகவல்களை கோரும் தகவல் அறியும் உரிமை சட்டம் இந்தியா உட்பட பல நாடுகளில் உள்ள நிலையில் அப்படியான சட்டம் மூலம் ஒன்று இலங்கை நாடாளுமன்றத்தில் இன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து கொழும்பிலிருந்து பிபிசியின் கே எஸ் உதயகுமார்.
தகவல் அறியும் சட்டம் மூலம் இன்று அரசாங்கத்தினால் நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. ஊடகத்துறை அமைச்சர் கயந்த கருணாதிலக்க இதனை நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பித்தார். அரசியல் யாப்பின் 13வது திருத்தத்தின் கீழ் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா இந்த சட்டம் மூலம் தொடர்பாக மாகாண சபைகளின் கருத்துக்களை பெற்றுக் கொண்டுள்ளதாக சபாநாயகர் கரு ஜெயசூரிய அறிவித்தார்.
Three of the constitution, this bill was referred to provincial council for the expression of their views, their own.
இதன்படி சம்பந்தப்பட்ட சட்டமூலத்துக்கு 9 மாகாண சபைகளும் அனுமதி வழங்கியுள்ளதாக சபாநாயகர் கரு ஜெயசூரிய மேலும் தெரிவித்தார். இலங்கை அரசியல் யாப்பின்படி ஒரு சட்டமூலம் நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் அதன் மூலம் இலங்கை அரசியல் யாப்பு மீறப்படுகின்றதா என்பது குறித்து 7 நாட்களுக்குள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய முடியும். அவ்வாறு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டால் 14 நாட்களுக்குள் உச்ச நீதிமன்றம் அதன் தீர்ப்பை நாடாளுமன்றத்துக்கு அறிவிக்க வேண்டுமென்றும் இலங்கை அரசியல் யாப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சட்டமூலத்தின்படி தேசிய பாதுகாப்பு மற்றும் பொருளாதார விடயங்கள் தொடர்பான தகவல்களை பொதுமக்களுக்கு வழங்குவதை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த சட்டமூலம் விவாதிக்கப்படவுள்ள தினம் அடுத்த கட்சித் தலைவர்களின் கூட்டத்தின் போது தீர்மானிக்கப்படும் என்றும் நாடாளுமன்ற தகவல்கள் தெரிவிக்கின்றது. தான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட பின்னர் தகவல் அறியும் சட்டம் நிறைவேற்றப்படும் என்று கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளராக செயற்பட்ட தற்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பொதுமக்களுக்கு வாக்குறுதியொன்றை வழங்கியிருந்தார். மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு 100 நாட்களுக்குள் தகவல் அறியும் சட்டம் மூலம் நிறைவேற்றப்படும் என்று கடந்த ஜனாதிபதி தேர்தல் சமயத்தில் தற்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
கொழும்பிலிருந்து பிபிசியின் கே எஸ் உதயகுமார். இலங்கையின் வடக்கே கலப்பு திருமணம் செய்து கொண்டோர் மற்றும் வேறு சிலருக்கு கட்டப்பட்டுள்ள வீடுகள் சர்ச்சையை எழுப்பியுள்ளன. இது நல்லிணக்கத்திற்கு குந்தகம் ஏற்படுத்தும் ஒரு செயல் என்று வடமாகாண சபையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக இராணுவத்தில் உள்ள சிங்கள மக்களை திருமணம் செய்து கொண்டோருக்கு வடபகுதியில் வீடுகள் ஒதுக்கீடு செய்வதற்கு எதிர்ப்புகள் எழுந்துள்ளன என்கின்றார் நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
வட இலங்கையில் வவுனியா நகருக்கு வடக்கே சில கிலோமீட்டர் தொலைவில் A9 வீதி அருகில் உள்ள கொக்குவலி என்ற கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்ற இராணுவ குடியிருப்பு திட்டத்திற்கு வடமாகாண சபையில் இன்று எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டிருக்கின்றது. நல்லிணக்க படைவீரர் கிராமம் என்ற பெயரில் அமைக்கப்பட்டுள்ள 51 வீடுகளை கொண்ட இந்த வீட்டு திட்டத்தை வரும் April 3 ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் திறந்து வைக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் அதற்கு எதிரான கண்டன தீர்மானத்தை வடமாகாண சபையின் ஆளும் தரப்பைச் சேர்ந்த உறுப்பினர் கந்தையா சர்வேசன் அவர்கள் கொண்டு வந்திருந்தார். இது குறித்து சர்வேஸ்வரன் அவர்களை தொடர்பு கொண்டு கூடுதல் விவரம் என்ன என கேட்டேன்.
வவனியா கொக்குவலி என்ற கிராமத்தில் இராணுவத்தினருக்கான குடியிருப்புகள் உருவாக்கப்பட்டு வருகின்ற April 3 ஜனாதிபதி அதனை திறந்து வைக்க இருப்பதாகவும் அந்த கிராமத்திற்கு நல்லிணக்க படைவீரர் கிராமம் என்று பெயர் சூட்டப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதனை வன்மையாக கண்டித்து இந்த கிராமத்தை திறந்து வைப்பதை உடனடியாக ஜனாதிபதி நிறுத்த வேண்டும் என்று கோரியும் சபையில் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காரணம், யுத்தத்துக்கு பிறகு கடந்த அரசாங்கம் மிக வேகமாகவும் ரகசியமாகவும் இராணுவத்தினரையும் சிங்கள அதிகாரிகளையும் வைத்து பல புதிய குடியேற்றங்களை உருவாக்கியிருந்தது. இன்றைக்கு நல்லாட்சி என்று சொல்லக்கூடிய புதிய அரசாங்கம் பகிரங்கமாக சர்வதேசத்தை கவருகின்ற வகையில் நல்லிணக்க படைவீரர் கிராமம் என்ற பெயரை வைத்து வடக்கு கிழக்கை தொடர்ச்சியாக சிங்கள பௌத்தமயமாக்குகின்ற ஒரு வேலைக்கு புதிய பெயருடன் இந்த புதிய நல்லாட்சி அரசாங்கம் வந்திருக்கிறது. தமிழர்களுடைய காணிகளில் தான் இந்த வீடுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் சிங்களவர்கள் இதே கொக்கலியே என்று கூறுகிறார்கள். ஏற்கனவே பல கிராமங்களுக்கு அங்கே பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது. கொக்கச்சான் குளம் என்பது கலாபோப சிவந்து மாற்றப்பட்டிருக்கிறது. இது போன்று இந்த கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் தொடர்ச்சியாக பெயர்கள் மாற்றப்பட்டு இருக்கின்றன. இராணுவத்தினரை குடியேற்றுவது என்பது மிகவும் மோசமான ஒரு விஷயம். என்னென்னு சொன்னால் இராணுவத்தினரால் வந்து துப்பாக்கிகளை சகலதையும் பயன்படுத்த முடியும். ஆகவே எதிர்காலத்தில் தமிழ் மக்களுடைய அமைதியான வாழ்க்கைக்கு மிகவும் பெரிய குந்தகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையும் அங்கே இருக்கின்றது. அவர்களை வைத்து தமிழ் மக்களுடைய அமைதியை சீர்குலைப்பதும் அவர்கள் மீதான ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கும் ஒரு சிவில் முகமூடி அணிந்த இராணுவத்தினரை அங்கே குடியேற்றுகின்ற ஒரு சூட்சுமமான முறையாகவே இதனை நாங்கள் பார்க்கிறோம்.
அரசாங்கத்திலேயும் கோரிக்கைகள் முன் வச்சிருக்கிறீங்களா?
கோரிக்கை வந்து இந்த வகையில் 3 திறக்கப்படவிருக்கும் இராணுவ குடியிருப்பு ரத்து செய்யப்பட்டு அவை யுத்தத்தில் வீடுகள் அளிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். இன மோதலுக்கான நிரந்தர தீர்வு காணப்படும் வரை வடக்கு கிழக்குக்கு வெளியே இருந்து குடியேற்றங்களை நடத்துவதோ அல்லது பல்வேறு அமைச்சுகளாலும் காணி அபகரிக்கப்படுவதோ புத்த கோவில்கள் கட்டுவதோ நிறுத்தப்பட வேண்டும். இவற்றை மீறும் பட்சத்தில் மக்களை திரட்டிய போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய நிலைமை நமக்கு ஏற்படும் என்பதை அரசு புரிந்து கொள்ள வேண்டும். அவைத் தலைவர் வந்து ஜனாதிபதிக்கு எங்களுடைய கண்டனத்தையும் எங்களுடைய எதிர்ப்பையும்
என்றார் சர்வேஸ்வரன் அவர்கள். இது குறித்து பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சரத் சந்திர ஸ்ரீவித்தான அவர்கள் BBC கருத்து வெளியிடுகையில், வடக்கில் உள்ள கடைசி சிங்கள கிராமமாகிய கொக்குவலி கிராமத்தின் அரச காணிகளிலேயே இந்த வீடுகள் அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். அத்துடன் சிங்கள தமிழ் குடும்பங்களுக்கே இந்த வீடுகள் கையளிக்கப்பட உள்ளதாகவும் இதன் மூலம் இனங்களுக்கிடையில் நல்லிணக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதனால் இதனை எவரும் எதிர்க்க வேண்டிய அவசியம் இருப்பதாக தெரியவில்லை என்றும் சரத் சந்திர ஸ்ரீவித்தான அவர்கள் கூறியுள்ளார்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே கடல் வழியாக ஒரு பாதை அமைக்கப்படும் என்று இந்திய போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி சில மாதங்களுக்கு முன்னர் இந்திய நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். ஆனால் இலங்கை பிரதமரோ அப்படியான உடன்பாடு எதுவும் ஏற்படவில்லை என்று இலங்கை நாடாளுமன்றத்தில் கூறியுள்ளார். இதுகுறித்து கொழும்பிலிருந்து பிபிசியின் கே எஸ் உதயகுமார்.
இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் பாலம் ஒன்று நிர்மாணிப்பது சம்பந்தமாக எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நேற்று நாடாளுமன்றம் கூடியபோது ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில எழுப்பிய கேள்வியொன்றுக்கு பதில் வழங்கிய போதே பிரதமர் விக்ரமசிங்கே இதனை தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் கேள்வியொன்றை எழுப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் பாலம் ஒன்று நிர்மாணிக்கப்பட உள்ளதாக இந்திய அமைச்சர் நிதின் கட்கர் இந்திய நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளதாக அறிவித்தார்.
நிதின் கட்கர் அமைச்சுமா பார்லிமெண்ட் பிரகாசை கலாட்ட பசே இந்தியாவே பலவன சியலும இங்கிலீஷ் மாத்திய
இந்திய அமைச்சர் தெரிவித்துள்ள இந்த தகவல் குறித்து இந்திய ஊடகங்கள் பரந்த அளவில் பிரச்சாரத்தை வழங்கியுள்ளதாக தெரிவித்த உதய கமன்பில சம்பந்தப்பட்ட அமைச்சரின் உரை அடங்கிய இந்திய நாடாளுமன்றத்தின் ஹென்சாட் பிரதியொன்றை அவர் நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பித்தார். இந்திய அமைச்சர் தெரிவித்துள்ள கருத்துக்களை நிராகரிக்க முடியாதென்று தெரிவித்த உதய கமன்பில இதுகுறித்து அரசாங்கம் நாடாளுமன்றத்தை தெளிவுபடுத்த வேண்டுமென்றும் வேண்டுகோள் விடுத்தார். அதற்கு பதில்களை வழங்கினார் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே.
මම එකක් කියන්න කැමති ගඩ්කාරී ඇමතුමාගේ විශාල උනන්දුවක් තිබෙනවා මේ පාලමක් හදන්න කෙරෙත් ලංකා ආණ්ඩුවයි ඉන්දියාව අතර කිසිම සාකච්ඡාවක් කළා නැහැ.
උදේ ගමන් පිළ සමර්පිතുള്ള ඉන්දිය නාඩාලමන්ත්‍රතින් හෙන්සට් පෙරදි හින්දි මොළියල් පදිවි செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த பிரதமர் விக்ரமசிங்க அதனை மொழிபெயர்த்த பின்னரே சம்பந்தப்பட்ட கருத்துக்களை தெரிவிக்க முடியும் என்றும் அறிவித்தார். ஆனால் இவ்வாறான பாலம் ஒன்று நிர்மாணிப்பது சம்பந்தமாக இலங்கை அரசாங்கம் இந்திய அரசாங்கத்துடன் எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொள்ளவில்லை என்று உறுதியாக கூற முடியும் என்றும் பிரதமர் விக்ரமசிங்கே மேலும் தெரிவித்தார். பிரதமர் விக்ரமசிங்கே வழங்கிய பதில் குறித்து திருப்தியடைய முடியாதென்று தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கமன் பில. இலங்கை இந்திய நாடுகளுக்கிடையே பாலம் ஒன்று நிர்மாணிக்கப்படும் என்று இந்திய அமைச்சர் தெரிவித்துள்ள கருத்துக்களுக்கு இந்திய ஊடகங்கள் பாரிய பிரச்சாரத்தை வழங்கியுள்ளது. ஆனால் இது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படவில்லை என்று எமது பிரதமர் தெரிவிக்கின்றார். அப்படியானால் இந்திய அமைச்சர் தெரிவித்துள்ள கருத்துக்கள் பொய்யானதா என்று கேள்வியொன்றை எழுப்பிய உதய கமன்பில இவ்வாறு தவறான தகவல்களை பரப்பும் இந்திய அமைச்சர்களுக்கு எதிராக ராஜதந்திர ரீதியில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள இலங்கை அரசாங்கம் தயங்குவது ஏனென்றும் கேள்வியொன்றை எழுப்பினார். அதற்கு பதில்களை வழங்கிய பிரதமர் விக்ரமசிங்கே இந்திய அமைச்சரின் கருத்து குறித்து கூறுவதற்கு எதுவும் இல்லை என்று தெரிவித்தார். உதய கமன்பில இனவாதத்தை தூண்டுவதற்காகவே இவ்வாறான கேள்விகளை கேட்பதாகவும் பிரதமர் விக்ரமசிங்கே மேலும் குற்றம் சாட்டினார்.
கொழும்பிலிருந்து பிபிசியின் கே எஸ் உதயகுமார். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இலங்கையிலிருந்து பணிப்பெண்களை அனுப்புவது குறித்து அரசு சில புதிய விதிமுறைகளை அறிமுகப்படுத்தி இருந்தாலும் அவற்றுக்கு புறம்பாக பலர் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அனுப்பப்படுவதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்துள்ளன. அவ்வகையில் பணிப்பெண்களை அனுப்பும் நோக்கில் கொழும்பில் ஒரு விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருந்த சில பெண்களை காவல்துறையினர் மீட்டுள்ளார்கள். அப்படி தங்க வைக்கப்பட்டிருந்த சிலர் போலி ஆவணங்கள் மூலம் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படவிருந்தனர் என்று இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் இயக்குநர் பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சார்ல்ஸ் பீட்டர்.
இலங்கையர்களுக்கு வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு வாங்கி தருவதாக கூறி மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்த கும்பலைச் சேர்ந்த மூவரை தாம் கைது செய்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திற்கு கிடைத்த தகவல் ஒன்றினை அடுத்து தலைநகர் கொழும்பின் மருதானை பகுதியிலுள்ள விடுதியொன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கும்பலால் அந்த விடுதியில் பல மாதங்களாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த சிலரும் மீட்கப்பட்டுள்ளனர் என இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இங்கிருந்து பெண்கள் 7 பேர் மீட்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் 18 மற்றும் 38 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் என இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மேலும் தெரிவித்துள்ளது. இவர்களில் ஒரு பெண் சுமார் 8 மாதங்களுக்கு மேலாக இந்த விடுதியில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாகவும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் கூறியுள்ளது. சுற்றுலா விசா மூலம் மத்திய கிழக்கு நாடுகளான துபாய், அபுதாபி, சவுதி அரேபியா ஆகிய நாடுகளில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி தங்களை இந்த கும்பல் மருதானைக்கு அழைத்து வந்ததாக மீட்கப்பட்ட பெண்கள் தெரிவித்துள்ளனர். இந்த மோசடியுடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தில் கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்தவர், மற்ற இருவரும் கொழும்பைச் சேர்ந்தவர்கள் ஆவர். இவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே சிறுமிகளின் வயதை மாற்றி மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வேலைக்காக கடத்தும் முக்கிய இடமாக இலங்கை மாறியுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பேச்சாளர் சட்டத்தரணி உப்புல் தேசப்பிரிய பிபிசியிடம் தெரிவித்துள்ளார்.
මේ රටේ නීතියක් කියන යන්දිත් රස්සාවකට යනවා නම් මැද පෙරදිග රැකියාවකට වයස අවුරුදු 23 හෝ ඊට වැඩි වෙන්න ඕනේ. ඊට අඩු අයට යාම සම්පූර්ණ නීතියෙන්
இலங்கையின் சட்டத்திட்டங்களுக்கு அமைய பெண்கள் மத்திய கிழக்கு நாடுகளில் தொழில் செய்ய வேண்டுமாயின் அவர்கள் 23 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த வயதுக்கு குறைந்தவர்களை வெளிநாடுகளுக்கு வேலைக்கு அனுப்புவது சட்டவிரோதமாகும். எனவே இதுபோன்ற கும்பல்களைச் சேர்ந்தவர்கள் குறைந்த வயது பெண்களை இங்கு கொண்டு வந்து அவர்களை கட்டாயப்படுத்தி தடுத்து வைத்து போலி கடவுச்சீட்டு உட்பட போலி ஆவணங்களை தயாரித்து வெளிநாட்டிற்கு வேலைக்கு அனுப்பும் நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள்
என்று கூறிய சட்டத்தரணி உப்புல் தேசப்பிரிய, நாட்டின் பின்தங்கிய பகுதிகளிலிருந்து துணை முகவர்கள் ஊடாக பெண்கள் கொழும்புக்கு அழைத்து வரப்படுகிறார்கள் எனவும் தெரிவித்தார்.
යවන්න උත්සාහ කරන්නේ සබ් ඒජන්ට්ලා. ඉතින් මේ අය ගේන්නේ කොළඹවට ගාන තමයි ලංකාවේ දුර බැහැර ප්‍රදේශවලින් තමයි ගේන්නේ. අක්කරේ වස්තු අම්පාර වගේ
සබ් ඒජන්සි එනපඩම් වෙළිනාඩුகளுக்கு அனுப்புவதற்காக ஆட்களை சேர்க்கும் துணை முகவர்களுக்கு இலங்கையில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் இவ்வாறானவர்கள் நாட்டின் தூர பிரதேசங்களுக்கு சென்று ஆசி வார்த்தைகள் காட்டி பெண்களை கொழும்பிற்கு அழைத்து வருகிறார்கள். இவ்வாறு அழைத்து வரப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த பெண்களை மருதானை விடுதியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளார்கள்
என்று கூறிய உப்புல் தேசப்பிரியவிடம் மீட்கப்பட்ட பெண்களுக்கு என்ன நடந்தது என்று கேட்டபோது
ඒ අය දැනට අපේ බාරේ ඉන්නවා. ඒ අයගෙන් අපි ප්‍රකාශ සටහන් කරගෙන මේ අපරාධයට ගත්ත සබ්ජේජන්ලව අපි
இந்த சம்பவம் தொடர்பில் நாங்கள் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதனால் அவர்கள் எமது பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களிடம் வாக்குமூலம் பெற்றதன் பின்னர் அவர்கள் மீளவும் தமது வீடுகளுக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்படுவார்கள்
என்றார் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பேச்சாளர் சட்டத்தரணி உப்புல் தேசப்பிரிய.
செய்தி குறிப்பை வழங்கியவர் சார்ஸ். அடுத்து தமிழக செய்திகள். மக்கள் நல கூட்டணியில் தேமுதிக இணைந்துள்ளது குறித்து விமர்சனம் செய்திருந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்று அந்த கூட்டணியர் பதிலளித்துள்ளார்கள். இதுகுறித்து சென்னையிலிருந்து ஜெயக்குமார்.
தேமுதிக மற்றும் மக்கள் நல கூட்டணி கட்சிகளுக்கு இடையே ஏற்பட்டுள்ள உடன்பாடுகள் குறித்து குறிப்பிட்ட பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பூஜ்ஜியம் கட்சி என்கிற விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். இது தொடர்பான கேள்வியை மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளரான வைகோ முன்வைத்த போது
அந்த பெருமையை பாதுகாக்க வேண்டியவங்க இப்படி உளறிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஒன்னு பூஜ்யத்தில இருந்து தான் கணக்கே ஆரம்பிக்குங்கிறது. உலகத்தில் பூஜ்யத்தை கண்டுபிடித்தது இந்த பூமி தான். முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். இந்த பூஜ்யத்துக்காக ஏன் இப்படி போய் தவமா தவம் கிடந்தாங்க? கோயம்பேடு கேப்டன் ஆபீஸ்லயும் வீட்லயும் இந்த பூஜ்யத்துக்காக ஏன் தவம் கிடந்தாங்க? அவங்களுக்கெல்லாம் நான் நேரத்தை வீணாக்க விரும்பல
என்றார் மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளரான வைகோ. அதே சமயம் மக்கள் நல கூட்டணி என்பது அதிமுகவுக்கு மறைமுகமாக ஆதரவு தெரிவிக்கும் அணி என திமுகவின் டி கே எஸ் இளங்கோவன் என்று குற்றம் சாட்டியுள்ளார்.
அன்றைய தினம் எதிர்கட்சிகள் ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்குவதற்கு தடையாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்ற வகையிலே அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இவர்களுக்கு ஒரு வெற்றி கிடைத்த மாதிரியான எண்ணம் தான் இருக்கிறது. இவர்கள் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை தங்கள் அணியிலே சேர்த்துக் கொண்டதோடு மட்டுமில்லாமல் அவர்களுக்கு 124 இடங்களையும் கொடுத்ததன் மூலம் இவர்களுக்கு 110 இடங்களுக்கு தான் ஆள் இருக்கிறார்கள் என்பதை அவர்களே நிரூபிக்கிறார்கள். பல்வேறு வகையிலும் இந்த மக்கள் நல கூட்டணி என்பது ஒரு குழப்ப கூட்டணியாக தங்களுடைய இயலாமையை வெளிப்படுத்திய கூட்டணியாகத்தான் இது இருக்கிறது
என்றார் திமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான டி கே எஸ் இளங்கோவன். விஜயகாந்த் அணியாக உருமாறி உள்ளது என மக்கள் நல கூட்டணி ஒருங்கிணைப்பாளரான வைகோ குறிப்பிட்டுள்ள சூழலில் அது அவ்வாறு தெரிவிக்கப்படவில்லை என மறுப்பு வெளியிட்டுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு கூறுகையில்
விஜயகாந்தி கூட்டணி அவரும் சொல்லல நாங்களும் சொல்லல இல்ல இல்ல அவரு சொன்னதும் மக்கள் நல கூட்டணியோடு அவர் வந்து சேர்ந்திருக்கிறார். அவர் வந்து சேர்ந்திருப்பதும் எங்களுக்கு பெருமைக்குரியது. அதே நேரத்தில் தொகுதி பங்கீடும் செய்திருக்கிறார். கம்யா செட்டினா பொது எதிரியான பிஜேபி காங்கிரஸையும் முறியடிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் 50 வருஷமாக ஆட்சி நடத்தக்கூடிய ஊழல் நிறைந்த திமுகவும் அதிமுகவும் பதவியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்ற கொள்கையினை எடுத்து அதே கொள்கையைத்தான் அவரும் வைத்திருக்கிறார். நாங்கள் மக்கள் குழுநல கூட்டணியில் இன்றும் விரிவான சமூக மாற்றத்துக்கான ஒரு மாற்றுக் கொள்கையை வைத்திருக்கிறோம்
என்றார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான நல்லக்கண்ணு. இதற்கிடையே இன்று செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான இள கணேசனிடம் தற்போது பாஜக தனித்து விடப்பட்டுள்ளதா என கேள்வி எழுப்பிய போது
இது தனித்து விடப்பட்டதில்ல. பாஜக எப்போதுமே தனித்துவம் வாய்ந்த கட்சியாகத்தான் எப்போதும் இருக்கிறது. அந்த பாயிண்ட்ல பார்த்தா நாங்க தனியா தான் இருக்கோம். தனித்து விடப்பட்ட கட்சி அல்ல, தனித்துவம் வாய்ந்த கட்சி அது. அப்போ நரேந்திர மோடியை பிரதமராக்க வேண்டும் என்று வரும்பொழுது ஆவலாக அனைவரும் வந்தார்கள். இப்போது தாங்களே முதலமைச்சராக வர வேண்டும் என்று வரும்பொழுது விலகி சென்றிருக்கிறார்கள். இது இயற்கை தான், இயல்பு தானது. நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி எங்கள் சார்பாக கட்சி சார்பாக நாங்கள் எந்த முதல்வரையும் முன்னிறுத்தவில்லை. எப்படி பார்க்கிறேன் என்று கேட்டால் அதுல முதல் பலி அந்த கூட்டணிக்கு பெயர் மக்கள் நல கூட்டணி. இந்த மக்கள் நலன் பலியாகிவிட்டது. விஜயகாந்த் கூட்டணியிலிருந்து மாறிவிட்டது
என்றார் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான இல கணேசன்.
திமுக தலைவர் கருணாநிதியின் மகனும் முன்னாள் அமைச்சருமான மு க அழகிரி இன்று அவரை சந்தித்து பேசியுள்ளார். இது குறித்து மீண்டும் ஜெயக்குமார்.
திமுக தலைவர் கருணாநிதி மற்றும் மு க அழகிரி ஆகியோருக்கு இடையேயான சந்திப்பு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்தது கிடையாது என மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கட்சியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ள மு க அழகிரி இன்று கருணாநிதியை அவரது கோபாலபுரம் இல்லத்தில் திடீரென சந்தித்தார். இருந்தபோதும் இந்த சந்திப்புக்கு முன்னும் பின்னும் அது தொடர்பாக அவர் செய்தியாளர்களிடம் பேசவில்லை. பின்னர் இதே விவகாரம் தொடர்பாக மு க ஸ்டாலினிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அதற்கு பதிலளித்த அவர்,
அவர் தன்னுடைய தாயாரையும் தன்னுடைய தந்தையாரையும் பார்ப்பதை வந்ததாக நான் செய்தி கேள்விப்பட்டேன். தவிர எந்த விதமான கட்சி பிரச்சனையோ அரசியல் பிரச்சனையோ அது இல்லை, தேவையில்லாம நீங்க அதை குழப்ப வேண்டாம் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள்
என்றார் திமுகவின் பொருளாளர் ஸ்டாலின். ஆனால் திமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான டி கே எஸ் இளங்கோவன் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய போது மு க அழகிரி தொடர்பான விவகாரத்தில் கட்சியின் தலைமையே இறுதி முடிவெடுக்கும் என்றார். திமுகவிலிருந்து கடந்த 2014 ஜனவரி மாதத்தில் இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்த அக்கட்சியின் முன்னாள் தென்மண்டல அமைப்பு செயலாளர் மு க அழகிரி தொடர்ந்து 2 பிறகு மார்ச் மாதத்தின் இறுதியில் திமுகவிலிருந்து முழுமையாக நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கிடையேதான் திமுக தலைவர் மு கருணாநிதி தனது மூத்த மகனும் கட்சியின் தென்மண்டல பொறுப்பாளருமான அழகிரி தனது இளைய மகனும் கட்சியின் பொருளாளருமாகிய ஸ்டாலினை மிக கடுமையாக விமர்சித்து தன்னிடம் பேசியதாலும் கட்சி கட்டுப்பாட்டை மீறி ஊடகங்களில் கருத்து தெரிவித்து வந்ததாலும் தான் அவரை திமுகவிலிருந்து இடைநீக்கம் செய்ததாக கூறியிருந்தார். குறிப்பாக அப்போது மு க ஸ்டாலின் பற்றி அழகிரி தனிப்பட்ட முறையில் தெரிவித்திருந்த சில கருத்துக்களை கருணாநிதி முதல் முறையாக பகிரங்கமாகவும் நேரடியாகவும் தெரிவித்திருந்தார். திமுகவை தொடர்ந்து விமர்சித்து வந்த அழகிரி கட்சியின் முக்கிய பொறுப்பு வகித்து வரும் மு க ஸ்டாலினை தனிப்பட்ட முறையிலும் விமர்சனம் செய்வதை வாடிக்கையாக கொண்டிருந்தார். இதையடுத்து விலக்கி வைக்கப்பட்டுள்ள மு க அழகிரியுடன் கழகத் தோழர்கள் யாரும் எந்த பொறுப்பில் உள்ளவர்களாயினும் எந்த விதமான தொடர்பும் வைத்துக் கொள்ளக் கூடாது என திமுக அறிவித்திருந்தது. இந்நிலையில் நீண்ட காலமாக திமுக தலைவர் கருணாநிதி மற்றும் மு க அழகிரிக்கு இடையே சந்திப்புகள் எதுவும் நடைபெறாமல் இருந்து வந்த சூழலில்தான் தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சமயத்தில் நடைபெற்றுள்ள இந்த குறிப்பிட்ட சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. திமுகவின் தலைவர் கருணாநிதிக்கு எதிராக மு க ஸ்டாலின் செயல்படுகிறார் என மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்டோர் விமர்சித்து வருகின்றனர் என்பதும் கவனிக்கத்தக்கது.
சென்னையிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார். பிரசல்ஸில் நடைபெற்ற தாக்குதல்களில் காயமடைந்த 60 அதிகமானவர்கள் தீவிர சிகிச்சை முகாமில் வைக்கப்பட்டுள்ளார்கள் என்ற தகவல்கள் வந்துள்ளன. இது குறித்து பிரதீபன் புனிதசீலன்.
பிரசல்ஸில் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற தற்கொலை குண்டு தாக்குதல்களில் 300 வரையிலானோர் காயங்களுக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கும் பெல்ஜிய சுகாதார அமைச்சர், அதில் 61 பேர் மிகவும் மோசமான நிலையில் உள்ளதுடன் அவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார்.
Et qu'est-ce qu'il y a là maintenant pour l'instant?
Tout est dévasté.
இதன் காரணமாக பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் அச்சமுள்ளதாக மேகி டி பிளாக் மேலும் குறிப்பிட்டார். பிரசல்ஸ் விமான நிலையம் மற்றும் ரயில் நிலையத்தில் நடந்த தாக்குதல்களில் 31 பேர் கொல்லப்பட்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டு நவம்பரில் 130 பேர் பலியாக காரணமாயிருந்த பாரிஸ் தாக்குதல்களின் முக்கிய சந்தேக நபரான சலா அப்துல் சலாம் கடந்த வாரம் பெல்ஜியத்தில் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்தே செவ்வாய்க்கிழமை பிரசல்ஸில் தற்கொலை குண்டு தாக்குதல்கள் இடம்பெற்றிருந்தன. இஸ்லாமிய அரசு என்று தம்மை அழைத்துக் கொள்ளும் குழு குறித்த தாக்குதலுக்கு உரிமை கோரியுள்ள நிலையில் அங்கு மேலும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும் என எச்சரித்துள்ளனர். பெல்ஜியத்தில் பிறந்த சலா அப்துல் சலாம் பெல்ஜியத்திலிருந்து தன்னை பிரான்சுக்கு நாடு கடத்த மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு சட்ட ரீதியாக வழக்கு ஒன்றை எதிர்கொள்ள உள்ளதாக முன்னர் அவரது சட்டத்தரணி தெரிவித்திருந்த நிலையில் தற்போது அப்துல் சலாம் அந்த திட்டத்திற்கு எதிராக நீதிமன்றத்திற்கு செல்லப்போவதில்லை என அவரது சட்டத்தரணியொருவர் தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்களிடம் பேசிய அப்துல் சலாமின் சட்டத்தரணி ஸ்வான் மேரி தனது கட்சிக்காரர் பிரெஞ்சு அதிகாரிகளிடம் வெகு விரைவில் கையளிக்கப்படுவார் என தெரிவித்தார்.
m'a donné son souhait de vous faire part qu'il souhaitait partir en France le plus vite possible.
சலா அப்துல் சலாம் விரைவாக பிரான்சுக்கு போவதற்கு தான் விரும்புகிறார் என்பதை உங்களிடம் தெரிவிக்குமாறு என்னிடம் கூறினார். இந்த விடயம் தொடர்பில் விசாரணை நீதிபதியை சந்திக்க உள்ளேன். அப்துல் சலாமை பிரான்சிடம் ஒப்படைப்பதற்கு அவர் இணங்கி அதனை செய்வார். அது விரைவில் நடைபெறும்
என்றார் அப்துல் சலாமின் சட்டத்தரணி ஸ்வன் மேரி. பெல்ஜிய தலைநகர் பிரசல்ஸில் இன்று ஐரோப்பிய நாடுகளின் உள்துறை மற்றும் நீதி அமைச்சர்கள் அவசர சந்திப்பு ஒன்றை மேற்கொள்கின்றனர். ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஜிகாதிகளின் அச்சுறுத்தலை எதிர்கொள்வது மற்றும் தீவிரவாதத்திற்கு எதிரான சட்டங்களை அங்கு அமல்படுத்துவது தொடர்பிலும் கலந்துரையாடவுள்ளனர். இது தொடர்பில் பிபிசிக்கு கருத்து தெரிவித்த ஈரோபோலின் இயக்குநர் ராப் வெயின்ராய்ட் தீவிரவாத வலையமைப்பு குறித்து குறைத்து மதிப்பிடப்பட்டுள்ளது என எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
செய்தி குறிப்பை வழங்கியவர் பிரதீபன் புரிதசீலன். இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.